எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போர் ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன் அவ்வித்தகர்தம் சேவடிக்கு சேவை செய்ய சிந்தை மிக உழைந்ததாகும். வாழ்கனி அம்மா, இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு பாழ்பட்டு நின்றதாம் ஓர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க. திராவிடர் தலைவர், இந்த நாட்டின் செல்வம், சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிலிர்த்திரச் செய்யும் செந்தமிழ் காவலன், செயல் மன்னன், சிங்கனடையும் சிங்கார தென்றல் நடையும் பொங்கு கடல் நடையும் புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பார் தம்பிமார் படை மீது விழியோட்டும் கோமான், தங்கத்தூர் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கிடிய மைந்தன் கணநாதன் நங்குடியை வாழ்விப்பார், சிந்தையே இம்மூன்றும் செய். இந்த அருமையான என்னுடைய பாராட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற அருமை சகோதரர் பழனிமாணிக்கம் அவர்களே, இதற்கு ஏற்பாடு செய்த என்னுடைய ஆசிரியர் தஞ்சையார் அவர்களே, இதற்கு ஒத்துழைத்த உபயதுல்லா அவர்களே, என்னை பாராட்டி மிகவும் கௌரவித்திருக்கிற என்னுடைய ஆசிரியர் டிஎன்ஆர் அவர்களே, காந்தியத்தின் அழுத்தமான வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிற, படித்துவிட்டு சொல்வதல்ல, காந்திய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் அறிவை தலைவர் கேஎம்என் அவர்களே, வழக்கறிஞர் மாரியப்பன் அவர்களே, மூத்த வழக்கறிஞர் ராஜப்பா அவர்களே, இங்கே குடிமையிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்தார் போல் எனக்கும் ஒரு பாராட்டு விழா நடந்திருக்கிறது என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எல்லாரோடும் சண்டை போட முடியும், யாராவது பேசினால் வாதாட முடியும், நான் பலரை பொழுது இருக்கிறேன், ஆனால் என்னை பொழுது பேசுவதை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு சுமை எனக்கு இப்பொழுதுதான் வாய்த்திருக்கிறது. இது இனிமையான சுமைதான், ஆனால் இவ்வளவு பெரிய பொழுதுக்கு நான் ஆளாக இருந்திருக்கிறேன் என்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை பயனற்றதாக போய்விடவில்லை என்று நான் நம்புகிறேன். I have not lived in vain. என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது என்று இன்றும் எனக்கு தெரியாது, ஆனால் அர்த்தம் இருப்பதாக இவர்கள் எல்லோரும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் வாழ்கிற காலம் முழுவதும் இந்த புகழுரைகளுக்கு உரியவனாக அருகனாக நான் வாழ்வதுதான் என்னுடைய நோக்கம் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புகழுரைகளை கேட்ட பிறகு இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று எனக்கு ஆசை வருகிறது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வாழ்க்கையையும் மதிக்கிறார்கள், என்னுடைய வாழ்க்கை மதிக்கப்படும், என்னை போன்று வாழ்கிறவர்கள் மதிக்கப்படுவார்கள் என்பதற்கு இது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அது எனக்கல்ல, என்னை போல் இன்னும் வாழ விரும்புகிறவர்களுக்கு இது புதிய உற்சாகத்தை கொடுக்கும். நான் எடுத்த எடுப்பில் ஒன்றை சொல்லிவிட வேண்டும், இந்த வாழ்க்கைக்கு நான் என் தந்தைக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் காங்கிரஸ்காரர், ஒரு செல்வாக்கு மிக்க காங்கிரஸ்காரர். எங்கள் வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது கொடியேற்றுவதற்கு தேங்காய் உடைச்சி சூடம் காட்டி கொடியேற்றுவார்கள். அந்த வீட்டில் பிறந்தவன் நான் இளம் பருவத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே அண்ணாவால் இருக்கப்பட்டு அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டவன், உணர்ச்சி வயப்பட்டு ரொம்ப அறிந்து ஆராய்ந்து அல்ல. அப்படி நான் அண்ணாவில் ஈடுபடுகிற பொழுது அதற்கு தடை சொல்லாமல் என் தந்தை எனக்கு சுதந்திரம் கொடுத்தார். ஒரு முறை எஸ்டிஎஸ் அவருடைய அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது எஸ்டிஎஸோட அண்ணன் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவர் வந்தவரை, ஏ இவர் தம்பி ஓங்கச்சின்னு சொன்னார் எங்கள் அப்பா. ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன், என்னை சுதந்திரமாக என்னுடைய அரசியல் நடவடிக்கைகளுக்கு அவர் சுதந்திரம் கொடுத்தார், படிக்க வைத்தார், எனக்கு சம்பாதித்து போடு என்று அப்பா கேட்கவே இல்லை. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கு பள்ளியில் சேர்க்கிற பொழுது ஒரு ரோபோவை தயார் செய்வதற்காக எந்த வேலைக்கு போக வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், அமெரிக்காவுக்கா ஜெர்மனிக்கா என்று நினைக்கிற இந்த காலத்தில், என் தந்தை ஒரு கிராமத்திலே பிறந்தவர், 5வது வரை மட்டுமே படித்தவர், சுதந்திரமாக என்னை படிக்க வைத்தார், நான் விரும்பிய படிப்பை படிக்க வைத்தார். பெரிய துக்கம், அவர் உயிரோடு இருக்கிற வரையில் நான் கோர்ட்டில் எழுந்து பேசவே இல்லை. அவருக்கு சம்பாதித்து நான் ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை. அப்பேற்பட்ட தந்தை எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு. என்னோடு பிறந்தவர்கள் எல்லாம், நான் அந்த குடும்பத்தில் ரொம்ப படித்தவன், நான் படித்து வக்கீலாக வர்றப்பெல்லாம் அவ்வளோ பெரிய வக்கீலர்கள் கிடையாது. நான் சம்பாதிச்சு என் குடும்பத்தை, என்னுடைய பிள்ளை தம்பிகளை அண்ணனை நான் காப்பாற்றலை. ஆனால் இன்று வரையிலே எங்களுக்கு என்ன செய்தாய் என்று என் உடன் பிறந்தவர்கள் கேட்கவில்லை. அது நான் கொடுத்து வச்சேன். இது நானாக என்னுடைய திறமை அல்ல. அடுத்தபடியாக என்னுடைய மனைவி எல்லாரும் சொன்னது பச்சை உண்மை. கற்பகம் என்னுடைய மனைவியாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அரசியல் வாழ்க்கை, இந்த பெரிய சிந்தனை, இதெல்லாம் வந்திருக்கவே முடியாது. இன்றைய தேதி வரையில் எனக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்காமல், அவர் ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்தவர், அவருடைய நகை சொத்து எல்லாவற்றையும் குடும்பத்துக்காக செலவு செய்து என்னுடைய 4 பிள்ளைகளையும் அவள் தான் வளர்த்தேன், நான் இல்லை. அப்படி இல்லைன்னு நான் இருந்திருக்க முடியாது. இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கேன். அடுத்தபடியாக என்னுடைய பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் இந்த காலத்தில் என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன்னு கேட்குறான். நம்ம நண்பர் ஒருத்தர், டிஎன்ஆருக்கு தெரிஞ்சவர் தான், பேர் சொல்ல வேணாம், ஒரு பையனுக்கு சொத்து எழுதி வச்சாரு, அப்பனை வெளியே அமிச்சிட்டான். எங்களுக்கு வேண்டிய ஒரு நண்பர். இது தினந்தோறும் நடக்கிறது. ஆனால் என்னுடைய பிள்ளைகள், 2 மகன்களும் மகள்களும் சாகர் கிடந்தவனை காப்பாற்றி வைத்திருக்கிறார்கள். 1000 செலவு செய்யும். அதுக்கு என்னுடைய கொடுப்பினை. என்னுடைய மாப்பிள்ளைகள் அப்படி, என் பெரிய மாப்பிள்ளை என் குடும்ப பொறுப்பை சுமந்தார், பெரிய இழப்பு, அவர் இறந்து போனது. அதனால் இந்த அவையில் இதுவரையில் நான் எங்கேயும் இதை சொன்னதில்லை. அது சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டும் இல்லை. என்னுடைய நன்றியை நான் சொல்ல வேண்டுமே. என்னுடைய குடும்பத்திற்கு நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் நான் வாழ்ந்தாலும் இதே சுதந்திரத்தோடு வாழ்வதற்கு என்னுடைய பிள்ளைகள் எனக்கு ஒத்துழைக்க தயார். எனவே அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இளம் வயதில் உணர்ச்சி வசப்பட்டு அண்ணாவின் தலைவராக ஏற்றுக்கொண்டேன். என் அறிவு வளர வளர அந்த தலைமை எனக்கு உறுதியானதே தவிர அது தளரவில்லை. நான் நல்ல வேளையாக அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டேன். அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டதுனால என்னுடைய தமிழ் பற்றும் தமிழ் இனப்பற்றும் வலிமையடைந்தது. எல்லாம் தஞ்சையாருக்கு தெரியும். ஏன்னா பியூசியில் எனக்கு அவர் ஆசிரியர் என்பது மட்டுமல்ல, பியூசியில் படிக்கிற காலத்திலிருந்து நான் என்னென்ன செய்கிறேன்னு அவருக்கு தெரியும். அதனுடைய விளைவாக அண்ணாதான் என்னை பாரதியிடம் சேர்த்தார். அவருடைய தமிழ் பற்று தான் பாரதியிடம் என்னை சேர்த்தது. நான் பாரதியை படிப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தேன். அதை இன்னும் ஆர்வத்தை அதிகப்படுத்தியவர் இப்பொழுது மறைந்து விட்ட என்னுடைய நண்பர் ராஜாராம். பாரதியை படித்தேன். பாரதியை கவிஞனாக ஒரு பாடலாசிரியனாக நான் பார்க்கவில்லை. கவிஞன் என்கிற அதற்கு அடிப்படை, அதனுடைய வேர் பொருள் என்ன என்று டிஎன்ஆர் சொல்லியிருக்கிறார். எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது. சாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது. சமஸ்கிருதம் தெரிஞ்சவங்க சொன்னதை வச்சு அவர் சொன்னார். கவிஞன் என்றால் ரிஷி என்று அர்த்தம், சீயர் என்று பொருள். உண்மையை நேராக பார்க்கிறவன், தரிசிக்கிறவன் என்ற பொருள் கவிஞன் என்ற சொல்லுக்கு உண்டு. அந்த கவிஞன் பாரதியார். பாரதி கவிதை எழுதுகிறவன் கவிஞன் அல்ல, எவன் கவிதையாக வாழ்கிறானோ அவன் கவிஞன் என்று பாரதி சொன்னார். அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இல்லை. எனவே பாரதியாரை ஏதோ என்னுடைய மூதாதையர் போல எண்ணுகிற ஒரு எண்ணம் எனக்கு வந்துவிட்டது அதிர்ஷ்டவசமாக. ஏன் எல்லாருக்கும் பாரதி இல்லைன்னா அவங்களுக்கு அது தோணலை, எனக்கு அது வாச்சது. பாரதியனுடைய குரு, தமிழகத்தின் குரு என்று நான் நம்பினேன், நம்புகிறேன். ஆகவே பாரதிக்கு எதெல்லாம் தொடர்பு உண்டோ அதெல்லாம் நான் படித்தேன். பாரதியார் திலகரை மதித்தார், திலகரை படித்தார். தேசிய போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார், தேசிய போராட்டத்தை படித்தார். நான் காந்தியை ஓரளவு பார்த்தேன், அவ்வளோதான், படித்து கொண்டிருந்தேன். இப்படி வளர்ந்து கொண்டிருந்த எனக்கு 1972 MGR பெரிய வாய்ப்பை கொடுத்தார். அவருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்த வேண்டும். என்ன அவருக்கு தெரியாது, எனக்கு அவருக்கு தெரியாது. நான் சினிமா பார்க்கிறவன், ஆனால் நான் அரசியல்வாதி ரசிக்கிறேன். கழகத்திலே பிளவு ஏற்பட்ட பொழுது அந்த பிளவிலே MGR-ஐ ஆதரிக்க வேண்டும் என்று நானும் கதாதரனும் முடிவு செய்தோம். உபயதுல்லாவோட சண்டை போட்டேன், இறைவனோட சண்டை போட்டேன். ஒரு நேரம் வந்தது, எஸ்என்ட போன நடராஜன்ட வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தான். முடிவில் கையெடுத்து கும்பிட்டாரு, இன்னமே என் வீட்டுக்கு வராதேன்ட்டார். ஏன்னா அவர் உறுதியாக கலைஞருடைய ஆதரவாளர். அப்படி வெளியே வந்த எனக்கு எஸ்டிஎஸ்ஐ நானும் கதாதரன் தான் MGR-ட்ட வான்னு சட்டம் ஒரு ராத்திரி முழுக்க பேசி கூப்பிட்டோம். அப்படி அவர்களை நான் அனுப்பி வச்சேன் தஞ்சாவூர் சென்னைக்கு. நான் அவரை பார்க்கவே இல்லை. ஒரு நாள் என்னுடைய நண்பர் கணேசன் வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்தார். ஏன் நீ என்ன முன்சிப் ஆகிட்டியான்னு கேட்டேன். ஏன்னா அவர் முன்சிப்புக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இல்லை உனக்கு பதவி வந்துருச்சுனார். பத்திரிகையில் நான் மாவட்ட அழைப்பாளர்னு செய்தி வந்தது. பத்திரிகையில் பார்த்துட்டு தான் நானே அவரை பார்க்க போனேன். இது அவர் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால் எனக்கு கிடைத்த லாபம், மக்கள் எப்படி இயங்குவார்கள், மக்களை என்னென்ன சக்திகள் இயக்குகின்றன, கருத்துக்கள் எப்படி அவரிடம் போய் சேர்கின்றன, மக்களை வைத்து நாம் காரியங்கள் செய்வதற்கு ஒரு கட்சியை நடத்துவது எப்படி என்கிற பெரிய அனுபவத்தை MGR தான் எனக்கு கொடுத்தார். எனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் தனியான சிறப்பான காரணம் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட். அதை வைத்து கொண்டு நான் அதிமுகவை தஞ்சாவூரில் கட்டினேன். இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அன்றைக்கு சின்ன குழந்தைகளாக இருந்தவர். இப்போ நான் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு எம்எல்ஏ வந்தார், என்னை கும்பிட்டார், அதிமுக எம்எல்ஏ, வாங்க அதுவும் அன்னைக்கு நான் கவுடசி ஆசிரமத்தில் போய் காந்தியை பற்றி 2 மணி நேரம் பேசிட்டு வர்றாரு சமயம். அப்போ அவர் கும்பிட்டார். சரி, ஏதோ பதவி உள்ளவர் கும்பிட்டார். அண்ணா நீங்கள் ஆலமரம், நீங்கள் போட்ட விதை நான் அப்படின்னு சொன்னார். நான் பின்னாடி வந்து தங்கமுத்தை கேட்டேன், அப்படி சொல்கிறாரு. ஆமாங்க, அவர் நம்ம டீமில் இருந்த பையன். இப்படி பல பேர் இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஆதரவு எனக்கு வருவதற்கும் பரவுவதற்கும் அவர் காரணம். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்துக்கு அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதிமுகவில் நான் சேர்ந்ததால் அகில இந்திய அரசியல் தலைவர்களையும் தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்களையும் நெருக்கமாக பார்த்து பழக எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. திண்டுக்கல் தேர்தல் வந்தது, பி ராமமூர்த்தியை பார்த்தேன். ஏ பாலசுப்ரமணியன் என்கிற கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர், அவர் சாகர வரையில் எனக்கு நண்பர். இப்படி எத்தனையோ பேர் இந்த வாய்ப்பை பாலதண்டாயுதம், காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரோடும் பழக அந்த பதவி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. பெரிய விஷயம். மாரியப்பனை அவர்கள் சொன்னார்களே, 73 ஜேபி தஞ்சாவூரில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களையும் பார்க்க விரும்புகிறார் அப்படின்னு. சவுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் தஞ்சாவூரில், சர்வோதயக்காரர், சௌராஷ்டிரம். என்கிட்ட வந்து நேராக சொன்னார், ஜேபி பார்க்கிற ஆர்வத்தில் நான் அதுக்கு முன்னாலே ஃப்ரம் சோசியலிஸ்ட் டு சர்வோதயான்னு ஒரு புத்தகம் வந்தது. நம்முடைய ஜேபியோட புத்தகம், அதை படிச்சிருந்தேன். அவரை பார்ப்பதற்காக நான் போனேன். அப்போ அதிமுக மாவட்ட அமைப்பாளர் அவரோடு சேர்ந்து வழிவளத்துக்கு போனோம் கூட்டத்துக்கு. எங்கே ஜேபி, நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் போகிறோம், ஜேபியை காணோம். பார்த்த உடனே தேசியரை பார்க்க போயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அது முதல் ஷாக். ஏன்னா எதிர்கட்சிக்காரனை எதிரியாக பார்த்து தான் பேசி பழக்கம். நாங்களாம் மேடையில் பேசிட்டோம். கடைசியாக ஜேபி வந்தார், உட்கார்ந்து கொண்டு தான் பேசினார். அவர் முக்கால் மணி நேரம் பேசுகிற பேச்சில் எதுவுமே இப்போ நினைவில் இல்லை. முக்கியமான செய்திகள், ஐ மெட் மிஸ்டர் தேசியர், he seems to be a learned and pious man. He tells me that he would solve the problem amicably. According to the true spirit of non-violence, let us take his words at their face value. We will believe him. என்று சொன்னார். இது அடுத்த ஷாக். அதோட போயிருந்தா பரவாயில்ல. நான் தேசியரை பார்த்தேன். அவர் படித்தவராகவும் பக்திமானாகவும் தோன்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கிறேன் என்று சொல்லுகிறார். உண்மையான அகிம்சை கொள்கைப்படி அவர் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்வோம், அவரை நம்புவோம் என்று சொன்னார். இதோட விட்டுதான் பரவாயில்ல, ஏதோ நம்புகிறார். பேசிக்கொண்டே வந்தார். கடைசி முடிக்கிற பொழுது, ஐ ஹவ் கம் ஹியர் டு எக்ஸ்பிரஸ் மை சாலிடாரிட்டி வித் யுவர் ஸ்ட்ரகிள், கேரி ஆன் வித் யுவர் ஸ்ட்ரகிள், ஜேபி இஸ் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு முடித்தார். கடைசியாக முடிக்கிறார், உங்கள் போராட்டத்துக்கு என்னுடைய ஆதரவை தெரிவிக்கவே நான் வந்தேன். நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கள், நான் உங்களுடனேயே இருக்கிறேன். அது என்ன நான் வயலன்ஸ் என்று படிக்க தொடங்கினேன். 73 இன்று வரையில் என்னுடைய படிப்பு முடியவில்லை. அப்பொழுது நான் காந்தியை பயில தொடங்கினேன். இன்றைக்கு காந்தியம்தான் மனித குலத்திற்கு தீர்வு என்று நான் நம்புகிறேன். இது ஒப்புக்காக அல்ல, எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை. இப்படி 73 படிக்க தொடங்கின நான் 1986 ஒரத்த நாட்டில் நச்சிந்தனை மன்றம் என்று ஒன்று இருக்கிறது இருந்தது. அதில் 10 கூட்டங்கள் நடத்தி விட்டார்கள். என்ன அங்கே வந்து நீங்கள் பேசணும்னு சொன்னாங்க, நான் பேசுகிறேன். அப்போ நான் சாமி கும்பிட்றது இல்லை, நீங்கள் வந்து பேசணும், ஆனால் ஆன்மீகம் பேசணும். ஐயோ இன்னும் போய் அதை பேச சொல்கிறீங்களே, எனக்கு என்ன தெரியும், நான் டிஎன்ஆரோட பழகிறேன், அவர் சொல்கிறத கேட்குறேன், அறிவுபூர்வமாக சொல்வதை கேட்டுக்கொள்வேன். அப்போ எனக்கு பக்தி இல்லை, அதில் நம்பிக்கையும் இல்லை. சொன்ன உடனே, இல்லை நீங்கள் பேச வந்தே ஆகணும், ஆனால் ஆன்மீகம் வேணும், நான் காந்தியின் அகிம்சை என்று தலைப்பு கொடுத்தேன். அவங்க நடத்தின 11 கூட்டம், 10 கூட்டம் நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. நான் பேச போய் உட்கார்ந்தேன். அது காளி கோயில் ஒரத்த நாட்டில் 2 மணி நேரத்துக்கு மேலே பேசுகிறேன். கேள்வி கேளுங்க, ஒருத்தரும் கேட்கல. நான் கடைசியில் முடித்தேன், காந்தியின் அகிம்சை என்பது அசைக்க முடியாத கடவுள் நம்பிக்கையின் மீது எழுப்பப்பட்ட மாளிகை. எனக்கு இருக்கிற பிரச்சனை, அந்த நம்பிக்கையை எடுத்து விட்டு அந்த மாளிகையை காப்பாற்றுவது எப்படி என்று நான் யோசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, காந்தியினுடைய நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை என்றால் அது இருக்கட்டுமே என்று முடித்தேன். நன்றாக நினைவு. இப்போ அந்த குழப்பம் இல்லை எனக்கு. பேசி அப்பொழுதுதான் முதல் முதலாக காந்தியை சொல்லி பார்த்தேன். அதில் என்ன லாபம், பேசுவதிலே கிடைத்த லாபம், பேச பேச நான் புரிந்து கொள்கிறேன். மர்க்கண்டைலா படிக்கிறதுக்காக மர்க்கண்டைலா வகுப்பு நடத்துறதுக்கு பார்ட் டைம் லெக்சரர் சர்வோஜிக்கு போனேன். அங்கே போய் கான்ட்ராக்ட் நடத்துகிற பொழுது எனக்கு விளக்கியது, படித்த புது விளங்காதது. நான் மாணவனுக்கு சொன்ன விளங்குச்சு. நான் வந்து டிஎன்ஆர்ட்ட ஒரு நாள் சொன்னேன், சார் த பெஸ்ட் வே டு லேர்ன் இஸ் டு டீச், அனுபவத்தில் தெரிஞ்சுது சார்னு. ஆனால் நான் 9 வருஷத்துக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் சைவ சித்தாந்தம் நான் பாடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு சொல்லலை, நான் விளைவிக்க சொல்கிறேன்னு சொன்னார். அவர் எத்தனையோ வகுப்புகள் நடத்துகிறார். காந்தியை பற்றி சொல்லும் பொழுது எனக்கு தெளிவு வருவதாக நான் உணர்கிறேன். அதனால் நான் அண்ணாவை விட்டு விட்டு வந்ததில்லை, பாரதியை விட்டுட்டு போகலை. எனக்குள்ளாக இந்த மூவரிடமும் மிகப்பெரிய ஒற்றுமை இருக்கிறதை நான் உணர்கிறேன். அதனால் காந்தியவாதியையும் அண்ணாவையும் இணைக்க வேண்டும் என்பதற்காக அண்ணாவுடைய நாத்திகத்தை நான் மறுக்கலை. அவர் நாத்திகவாதி, பெட்ரன் ரசல் மிகப்பெரிய நாத்திகவாதி. அவர் இறந்து போனார். அவர் இறக்கிற பொழுது அவருடைய மகள் அமெரிக்காவில் கார் ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அழுதுகிட்டே கார் ஓட்டுறாரு. அந்த அம்மா நினச்சா, இவ்வளவு பெரிய மனிதாபிமானிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காதா? கர்த்தர் அவர் மனதுக்குள்ளே இருந்தாரோ என்று நினைத்து புத்தகத்தில் எழுதி. அப்படி நாம் ஒன்றும் அண்ணாவை நாத்திகத்தை விட்டு விட்டார். நிச்சயமாக கடைசி வரைக்கும் நாத்திகனாகவே இருந்தார், அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. புந்தி வட்டத்திடை புக்கு நின்றானையும் பொய்யன் வேணும் அப்படி நான் சொன்னால் அது போலி. இந்த குழப்பம் தீர்ந்த பின்னால காந்தியோடு என்னால் நெருக்கமாக இருக்க முடிகிறது. நான் சொல்லுகிற மூவரும் படிப்பதற்காக உள்ளவர்கள் அல்ல, வாழ்வதற்காக உள்ளவர்கள். யூ ஹேவ் டு லீவ் தெம். நான் பாரதியை வாழ வேண்டும் என்று பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். அதை விட இன்னும் அழுத்தமாக நான் காந்தியை சொல்லுகிறேன். இந்த காந்தி எனக்கு அடையாளம் காட்டியது கூட மகாகவி தான். வாழ்கனி நம்மான் என்ற பாட்டு இருக்குல்ல, 21 பாரதியை செத்து போயிட்டார். அந்த பாட்டில் சொல்றார், 21 முன்னாலேயே உலகம் காந்தியின் பின்னால் செல்லும் என்று சொன்னார். இழிபடு கொலையும் தண்டமுமே மிகுந்த அரசியலில் மேலோர் சொல்லுகிற மெய்ஞானத்தை பிணைத்திடை துணிந்தன பெருமா அப்படின்னார். எல்லாரும் அறம் என்பதும் மெய்ஞானம் என்பதும் தனி வாழ்க்கைக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்த காலத்தில் மகாத்மா அது சமூக வாழ்க்கைக்கு என்று சொன்னார். இதை கண்டுபிடிச்சவர் பாரதியார். அதனால் அப்படித்தான் நான் காந்தியிடம் வந்து சேர்ந்தேன். அப்படி காந்தியிடம் வந்து சேர்ந்த பிறகு எனக்கு தெளிவு நன்றாகவே இருக்கிறது. பள்ளிமாணிக்கம் ஒரு விஷயம் சொன்னார், நானே வந்து பாரதாசனம் பேசுறதில்லைன்னு. இல்லை அதையும் சொல்றேன், நான் பாரதிதாசனை கொண்டாடுகிறேன், ஆனால் எனக்கு பாரதி மேலானவன். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தவரும் பாரதிதாசன் தான். என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன். தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். வேற எவன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? தமிழை பழித்தவனை என் தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொல்லுகிற பாரதிதாசன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும். தமிழுக்கு புதிய தகுதியை அந்தஸ்தை பாரதி கொடுத்தார் என்று பாரதிதாசன் எனக்கு சொன்னார். அவர் மேலே எனக்கு கோபம். அவர் அண்ணாவை திட்டினார் நான் சொல்ல வரல, அதனால எனக்கு மரியாதை இல்லை. ஆனால் பாரதிதாசன் மேலே ஏன் மரியாதைன்னா, அவர் பாரதிக்கு தாசன் என்பதான். அவர் தான் பாரதியை மார்மேலும் தோல் மேலும் போட்டு தமிழகம் எங்கும் கொண்டு போனார். எல்லாருக்கும் பாரதிதாசன் நூற்றாண்டு விழா நடத்தினாங்க, என்னை வந்து சேர்ந்து நடத்துங்கன்னு கேட்டாங்க, நான் தனியாக நடத்துகிறேன்னு சொன்னேன். பாரதி சங்கத்தின் சார்பாக பாரதிதாசன் ஓர் மகாகவி என்ற தலைப்பில் சேக்கிடார் அடிப்பொடி தீனா ராமச்சந்திரன் பேசுவார்னு அனௌன்ஸ் பண்ணேன். நான் கேட்டுக்கொண்டதற்காக டிஎன்ஆர் வந்து சைவ சித்தாந்தி எல்லாம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அவர் அடிப்படையான ஒரு இலக்கியவாதி, இலக்கியத்தை தாண்டி எப்படி போக முடியும்? பாரதிதாசன் அவரை படிக்க வச்சவரே திருவோசித்தாராம், பாட்டை சொல்லி சொல்லி படிக்க வச்சார். நான் கேட்டுக்கொண்டதற்காக பாரதிதாசன் கவிதை முழுசாக படித்தார், வந்து ரெண்டு மணி நேரம் பேசினேன். நான் யோசித்து பார்க்கிறேன், நான் பெரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு கருவியாக இருந்திருக்கிறேன். ஒரு நாள் கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் உட்கார்ந்துருந்தோம். எங்கள் ஆசிரியர் தஞ்சையார் வந்தார். ராமலிங்கம் இந்துல பத்திரிகையில் வந்திருக்க பார்த்தியான்னு கேட்டார். என்ன வந்தது என்றால், 82 ஸ்காலர் ரெவல்யூஷனரி என்ற ஒரு கட்டுரை வவேசு ஐயரை பற்றி. ஆமாம், நான் படித்தேன். உடனே தஞ்சையார் சொன்னார், ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொன்னார். உடனே வவேசு ஐயருக்கு நூற்றாண்டு விழா நடத்தணும். ரிஷி ஜட்ஜி மதமுத்து தலைவர். தஞ்சையார் வந்து வெளியூர்லாம் போயிட்டு அன்னைக்கு வந்தார். அந்த விழாவை நடத்திட்டு வெளியே வந்தேன். நான் திமுக காரன், இப்போ அண்மையில மறந்து போயிட்டார், மறைஞ்சிட்டார். நாராயணன் நம்ம இல கணேசனோட அண்ணன், ராமரத்னம், ரெண்டு பேரும் ரெகுலர் ஆர்எஸ்எஸ். அவங்க ரெண்டு பேரும் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, அது எப்படியோ உங்களுக்கு தோணுச்சு, ஏயா தோணக்கூடாது, பவேசையரை கூட தமிழுக்கு பண்ணவன் யார், கனகலிங்கத்துக்கு புனூர் போடுறப்ப பக்கத்தில் இருந்து போட சொன்னவர் பவேசையர். இந்த வரலாறு ரொம்ப பேர் தெரியாது. அதனால் அவரை கொண்டாடணும். நான் கொண்டாடினதுக்கு அப்புறம் விசுவாந்து பரிஷத்தில் ஒரு கூட்டம், அதில் என்ன பேச வச்சார். அந்த கூட்டத்தில் தஞ்சையார் சொன்னார், மக தண்ணியில் விழுந்துட்டா பாபநாசம் அருவியில், நாம இருந்தால் அவர் ஆம்பளையை கூப்பிடுமோ, அவரே குடிச்சார். தஞ்சையார் சொல்லுங்க, இப்படி வவேசையருக்கு விழா நடத்தினோம், சாமநாதையருக்கு நடத்தினோம், எல்லாம் வாய்த்தது இந்த பாரதி தொடர்பினால். நான் காந்தியிடம் பாரதி மூலமாக வந்தேன். பாரதியினுடைய தொடர்பினால்தான் டிஎன்ஆர் என்கிற பெரிய உறவு எனக்கு கிடைத்தது. எத்தனையோ பெரியவர்களோடு எனக்கு பழக்கம் வந்தது. டிஎன்ஆரோடு சேர்ந்ததுனால பண்டித வித்வான் கோபாலையன், திமுகன்னா செத்தாலும் ஆகாது, அவர் அண்ணான்னா ஒத்துக்கவே மாட்டார். ஆனால் கருப்பு சிவப்பு வெட்டி கட்டி இருக்கிற என்னை தன்னுடைய பிள்ளையை விட வாஞ்சியோடு நடத்தார். அவர் எழுதின அத்தனை நூல்களையும் பாண்டிச்சேரியிலேருந்து சுமந்துக்கிட்டு வந்து என் கையில் கொடுத்தார். பாண்டிச்சேரிக்கு அவரை பார்க்க போனேன். தாராசுரத்தை பற்றி பிரெஞ்சு லேடி பேர் மறந்து போச்சு, ஆமாம் பிரெஞ்ச அம்மா, பிரெஞ்சு இன்ஸ்டியூட்டில் புத்தகம் போட்டிருக்காங்க, அதை எடுத்து நீ டிஎன்ஆர்ட்ட கொடுத்துருன்னு என்ட கொடுத்தார். அவர்கிட்ட தமிழ் அது எதுன்னு பேசினேன். அவன் உன்னையும் எடுத்துட்டானான்னு கோபாலையன், டிஎன்ஆர் உன்னையும் எடுத்துட்டானா, அதான் அப்படி இல்லை சார், நானாகவே கெட்டவன் அப்படின்னு. நான் அப்பேற்பட்ட உறவு எனக்கு கிடைத்தது. இலக்கண விளக்கத்தில் நான் வாங்க முடியாத பகுதிகளை தான் வச்சிருந்ததை எனக்கு கொடுத்தார். என்னுடைய மகள் திருமணத்திற்கு மே மாதம் நடந்த திருமணத்தில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்தேன். டிஎன்ஆருடைய தொடர்பால் கே ஆர் சீனிவாச ஐயங்காரோடு நான் பேசினேன். பிரேமா நந்தகுமார் எனக்கு நெருக்கமானார். இப்படி எல்லோரோடும் பழகிற வாய்ப்பை, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய செட்டியார், அந்த பெரிய உறவை டிஎன்ஆர் லாவிட்டால் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கும். செட்டியார் என்பவர் யார் என்பதை சொல்லுவதற்கு ஒரு நாள் பூரா பேசணும். பெரிய மகான், மேது. எங்களும் எனக்கும் டிஎன்ஆருக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கிறது. அதை வந்து அவருக்கு தெம்பு இருக்கிற பொழுது செட்டியாரை பற்றிய வரலாற்றை ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுத வேண்டும். அது வேர்ல்டு ஃபினாமினன். 7வது படித்த செட்டியார் டிஎன்ஆருடைய வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால் 100 பேராசிரியர்களுக்கு இணையாக மாட்டார்கள். அவருக்கு இணையாக மாட்டார்கள். அப்பேற்பட்ட செட்டியார் உறவு அவரால் வந்தது. ஒரு நாள் இளமுருகு அழைச்சிட்டு போனார். இளமுருகு தயவில் ஒரு ஃபோட்டோ எடுத்தது, அது இளமுருகு தான் எடுத்துகிட்டு சொன்னார். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இளமுருகு டிஎன்ஆர்ட்ட நெருக்கமாக பேச முடியாது, பேச மாட்டார். அவர் முன்னாடி போனார், நான் பின்னாடி வந்தேன். இளமுருகு சொன்னார், அண்ணா என்ன என்னண்ணா, நம்ம ஆளு ரொம்ப பேர் இதெல்லாம் பார்க்காமே சாக போகிறான்ண்ணா, அவ்வளவு பெரிய மேதை. எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பேரு செட்டியார் சாகிற பொழுது இந்த நூலகம் என்ன ஆகுதுன்னு கேட்டாங்க. அவருடைய மைத்துனர் கோடீஸ்வரன் செட்டியார், அதை ரெண்டு பேரும் பார்த்துக்குவாங்கன்னு அதை சார் சொல்லலை. தஞ்சையில் வைத்து அவருக்கு மருத்துவம் பார்த்தோம், அந்த பேர் எங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு ஒரு உயிர் எழுதினார் தன்னுடைய மனைவியை சாட்சியாக போட்டு. 25 லட்சம் ரூபாய்க்கு விற்கும்னு கணக்கு போட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் 5 லட்சம் கொடுத்து சொன்னார். அதுக்கு எக்ஸிக்யூட்டராக இருக்கணும்னு எங்கள் ரெண்டு பேருக்கும் சொன்னார். ஆனால் அந்த பேர் அவர் இறக்கிற வரையில் அந்த நூலம் அவரை விட்டு பிரியலை. இறந்த பிறகு டிஎன்ஆர் ஒரு லெட்டர் எழுதினார் எக்ஸ்பிரஸில், அதை படிச்சுட்டு சிஎஸ் லட்சுமிங்கிற ஒரு அம்மா சிகாகோ லைப்ரரியில் சொன்னாங்க, யூனிவர்சிட்டி நைன்னு ஒருத்தர் தனி ஆள் வந்தார். வந்த பொழுது எங்கள் ரெண்டு பேரையும் ஆட்சி கூப்பிட்டாங்க, போனோம். எங்கள் ரெண்டு பேரை தவிர அந்த நூலகத்தை சொல்லுவதற்கு ஆள் இல்லை. இது கர்வம் இல்லை, செட்டியார் எங்களுக்கு வைத்த கருணை. ஒரு பக்கம் டிஎன்ஆர், ஒரு பக்கம் நான். அந்த நை கிட்ட புத்தகத்துக்கு உள்ள போறதுக்கு முன்னால ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்கும், மாறி மாறி சொன்னோம். சொல்லி முடிச்ச உடனே என்னென்ன புத்தகத்தை காட்டணும்னு சொன்னோம். அவர் யாருன்னு கேட்டார் நை, சீஃப் பிப்ளியோகிராஃபர், அது ஏசியன் டிவிஷன் ஆஃப் தி சிகாகோ யூனிவர்சிட்டி லைப்ரரி. அப்போ லைப்ரரி எவ்வளோ பெருசு பாருங்க, 1804 அச்சு போட்ட ஒரு புத்தகம் இருந்தது. டிஎன்ஆர் எடுத்து காமிச்சார், தி ஓல்டஸ்ட் புக் அவைலபிள். அந்த ஆள் பேப்பரை பிடிச்சி பார்த்து மேபி, உலகத்தில் உள்ள அத்தனை பழைய நூல்களையும் பார்த்தவர் அவர். பேசி முடித்தோம், ஏ கிரேட் மேன், ஏ கிரேட் மேன், அவர் இருக்கும்போது வள்ளியே என்று சொன்னார். அது வித்தம். அன்றைக்கு கூட டிஎன்ஆர் விட நான் கொடுத்து வச்சுவேன். அந்த விற்பனை ஆவணத்தில் நான் சாட்சி கையெழுத்து போட்டேன். இன்றைக்கு சென்னையில் ரோஜா முத்தையா ரிசர்ச் லைப்ரரி என்று இருக்கிறது. அவர் புகழை பரப்பினோமே அது பெரிய பேர். கவர்னருக்கு எழுதினோம், கலைஞர்கிட்ட கொண்டு போய் அந்த ஃபைலை கொடுத்தேன். செட்டியார் எழுத்த பார்த்தவொடனே அடுத்து வையினார், தொடர்ந்து பார்க்க முடியல. இறுதி வரையிலே அவர் இருக்கிற வரையில் நூலகம் பெரியது. இது எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பேர், வேறு யாரும் கிடைக்காது. அங்கு போய்தான் பேர் உண்மைகளை கண்டோம். ஒரு உண்மையை தரிசிப்பது எப்படி என்பதற்கு 7வது படித்த செட்டியார் டிஎன்ஆர் சொல்றார், திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஜியு போ. ஒரு சில அச்சுப்பழை இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பிரச்சனை போயிடுச்சு. உடனே ஜியு போப் நிறுத்திட்டு பழைய திருத்தினார். திருத்தி விட்டு சில காப்பியில் இருக்கும், சில காப்பியில் நாங்கள் திருத்திட்டோம்னு எழுதியிருக்கார். இந்த செய்தியை டிஎன்ஆர் செட்டியாருக்கு சொன்னார், சார் உண்மை எங்கே இருக்கு பார்த்தீங்களா? எப்படி அவர் ஒரு அசல் காந்தியவாதி. நடராஜன் தலைவர் சொன்னார், முத்துக்குமார் சாமி எழுதிய மொழிபெயர்ப்பினுடைய அட்டை அவர்கிட்ட இருந்துச்சு, புத்தகம் இல்லை. பின்னாடி மிட்டால் பப்ளிகேஷன்லாம் அந்த புத்தகத்தை போட்டிருக்காங்க. அதை படிச்சுட்டு செட்டியார்கிட்ட போய் காமிச்சேன், பார்த்தீங்களா நீங்கள் சொன்ன புத்தகம் போட்டிருக்கேன் என்று காட்டினேன். அதில் முன்னுரையில் முத்துக்குமார் சாமி சொல்கிறார், இலங்கையிலையும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இரவும் பார்த்து அழுகிறான், தினமும் பார்க்கிறான். த ஸ்டோரி மே பி எ மித், பட் த ரெஸ்பான்ஸ் டி ஓக்ஸ் இன் த பீப்புள் இஸ் எ ஃபேக்ட் என்று எழுதியிருக்கேன். கதை பொய்யாக இருக்கலாம், ஆனால் மக்களிடம் ஏற்படுகிற விளைவு உண்மை என்று சொன்னார். இந்த விஷயத்தை சொன்ன, ஆமாம் சார் ஒரு காந்தியை கொடுத்துருக்க, என்ன எவ்வளோ வீச்சு பாருங்க பார்வை, அரிச்சந்திரனா ஆயிரம் ஆண்டுகளாக நடித்ததனுடைய விளைவு மகாத்மா வந்தார் அது போலாதான் கேட்டேன். அப்பேற்பட்ட ஞானியினுடைய உறவு எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய பேரு. இவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்ததுனால எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். ஏனோ தெரியல, நான் அனார்கிஸ்ட் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு. எல்லாரும் மார்க்ஸை படித்தாங்க, நான் பக்குனியனை படித்தேன், மிக்கேல் பக்குனியன். பெலின்ஸ்கியை படித்தேன், குரோபோட்கினை படித்தேன். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இந்த அனார்கிசம் என்கிற ஒரு விஷயம், அனார்கிசம்னா குழப்பம்னு இப்போ அர்த்தம் இருக்குது. அது குழப்பம் இல்லை, அனார்கின்னா வித்தவுட் கவர்மெண்ட்னு அர்த்தம். தமிழ் மரபில் மிகப்பெரிய அனார்கிஸ்ட் இருக்கிறார், நாம் ஆர்க்கும் குடியல்லோ நமனையஞ்சோ, அப்பர் அனார்கிஸ்ட். அந்த அனார்கிசத்தில் எனக்கு ஈடுபாடோ என்னவோ, வெற்றி பெற்றவர் ஸ்டாலின், விரட்டப்பட்டவர் டிராட்ஸ்கி. எனக்கு டிராட்ஸ்கி மேலே ஒரு விருப்பம், தோற்று போனவர். சாவரத்துக்கு முன்னால ஒரு மாதத்துக்கு முன்னால் ஐ வில் டை அன் ஏதியிஸ்ட், ஐ வில் டை அன் எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலிஸ்ட், ஐ வில் டை அ கம்யூனிஸ்ட், ஐ ஹவ் காட் ஹோப் இன் ஹியூமனிட்டி. சாவ போறார், மெக்சிகோவில் அடிச்சு கொல்ல போறார். நாடு கடத்தப்பட்டு விரட்டப்பட்ட ஒரு அகதி, மனித குலத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எழுதினார். அவருடைய தத்துவத்தில் இருக்கிற வயலன்ஸ் எடுத்துட்டு பார்த்தா அங்கே காந்தி வந்துடுவார். இந்த அனார்கிசம் தான், அனார்கி ஆட்டிடியூடு இருப்பதால என்னவோ நான் காந்தியோடு நெருக்கமாக ஒட்டிக்கொண்டேன். மகாத்மா காந்தி இஸ் எ கிராண்ட் அனார்கிஸ்ட், இர்ரெக்கன்சிலபிள் அனார்கிஸ்ட். நாம் ஆர்க்கும் குடியல்லோம் என்று அப்பர் பாடினார், தமிழகத்தில் யாரும் கிடையாது. அப்பர் வழியில் மகாத்மா வந்தார். திருக்குறள் எழுதின வள்ளுவர் தமிழர், அதை வாழ பிறந்தவன் குஜராத்தி, அத்தனையும் வந்தார். அந்த அனார்கிசம் எனக்குள்ளால் இருப்பதாலோ என்னவோ, நான் அதிகாரம் என்பது இல்லையே என்று நினைக்கவே இல்லை. நான் பெருமையாக சொல்லிக்கல, நான் மகிழ்ச்சியோடு சொல்லிக் கொள்கிறேன். எனக்கு அது வாய்த்தது, எனக்கு வருத்தமே இல்லை. இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தஞ்சாவூரில், அதுவும் நான் வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக கட்டிடத்தில் எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் என்ற பெயர் இல்லாமல் ராமலிங்கம் என்பதற்காக வாழ்த்து கிடைப்பதைப் போல பெரிய பதவி என்ன இருக்கிறது? இதை விட என்ன பதவி வேணும்? எனக்கு மிகப்பெரிய பெருமை. இதை நான் கனவுல கூட நினைத்து பார்க்காது. இது வரும் என்று நான் நினைக்கவில்லை. தனியாகவே நான் போராடுவதற்கு தயாராகிவிட்டவன். போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், தொடர்ந்து செல்வேன். ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன், எவர்வரிடம் நில்லை நஞ்சே என்பதை நான் இன்றைக்கும் வைத்திருக்கிறேன். அப்படி வாழ்க்கைக்கு இவ்வளவு மரியாதை இருக்கிற பொழுது இந்த வாழ்க்கையை எல்லோரும் வாழலாம். அந்த வாழ்க்கைக்கு மகாத்மா பாரதியார் சொன்னார், எல்லோரும் அமரநிலை எய்துகின்ற நன்னறியை இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். ஆம், ஆம், இந்தியா உலகிற்கு அளிக்கும். அந்த வழி காந்தியும் தான். நீங்கள் கொண்டாடுகிற எல்லாம் மேல்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. உங்கள் கம்ப்யூட்டர், உங்கள் சயின்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எத்தனை அத்தனையும் உங்கள் மாடமாளிகை கூட கோபுரங்கள், இந்த சூப்பர் மால்ஸ், அவ்வளவும் அட்டாமிக் சயின்ஸ் வரையில் வெளிநாட்டுக்காரிடமிருந்து பெற்றவை. காந்தி சொன்னது போல் இந்தியா உலகிற்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? காந்தியம் தான். அது ஐக்கிய நாடுகள் சபை காந்தியின் பிறந்த நாளை இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸ் என்று கொண்டாடுகிறார். என்னுடைய நம்பிக்கையை எல்லோரும் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, நான் இப்படியாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதை சொல்வதற்குத்தான். நான் சொல்வதை தஞ்சார் ஒத்துக்கொள்ளணுங்கிற அவசியம் இல்லை. பட் திஸ் ஹாஸ் பீன் மை கன்விக்ஷன் அண்ட் திஸ் வில் பி மை கன்விக்ஷன். ரசல் சொன்னார், தி தர்ஸ்ட் ஃபார் நாலெட்ஜ், லவ், the insatiable unbearable suffering, suffering for the poor, unbearable pity for the suffering. என்னுடைய வாழ்க்கையில் இருந்த முக்கியமான உந்து சக்திகள் இவைதான். அன்பு, அறிவு தேடுதல், உலகத்தார் துன்பத்துக்காக இறக்கப்படுதல். நானே துன்பப்படுகிறேன், நான் எப்படி துன்பத்தை தீர்ப்பேன் என்று சொல்லிவிட்டு, This has been my life, a choice is given, I live it again என்று எழுதினார். தாயின் என்கிற ஒரு பெரியவர், உலகத்தில் எது நிலையானது என்றால் அன்புதான் சொன்னார். An historian's approach to religion என்ற புத்தகத்தில் அந்த அன்புதான் வள்ளல் பெருமானை, அதுக்கு வழிகாட்டவரே பெரிய பாரதியார், வள்ளலார் வழியில் வந்தவர் பாரதியார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்ன வள்ளல் பெருமானை பின்பற்றி வந்த பாரதிதான் நெஞ்சு பொறுத்துதில்லையே என்று எழுதினார். இது ஒரு குடும்பமாக அதை பின்பற்றி நான் வந்திருக்கிறேன். தனித்த வழியாக நடத்தினேன், தொல்லாப்பியன்னு பேர் வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் என்னுடைய வீட்டில் வந்து ஒருத்தர் பாடிட்டு வந்தார் அருட்பாக. அதை கேட்ட அப்ப நான் கும்பிட்றதில்லை, அதை கேட்டு உருகி எனக்கு நல்ல பேர் தானே வச்சுருக்காங்க என்று இந்த பெயரை வைத்து கொண்டேன், வள்ளல் பெருமானார். எனவே நான் வணங்குகிற மூன்று பேரும் திருவடிகளை வணங்குவதை விரும்பாதவர்கள், வெறுக்கிறவர்கள் இருந்தால் அந்த மூவருடைய திருவடிகளே சரணம். சாந்தி, சாந்தி, சாந்தி.